கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவனுடைய மிக பெரிதான கிருபையில் தொடர்ந்து நாம பார்த்து வருகிற இந்த புதிய சிருஷ்டியின் வால்யூம் ஸ்டடியில இன்னைக்கு நாம் மீண்டும் ஒரு முறை ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள நாம கடந்து செல்ல இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ 16வது பாடம் தி பிரசன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் தி நியூ கிரியேஷன், அதாவது புதிய சிருஷ்டிகளுடைய தற்போதைய ஆசீர்வாதங்கள். புது சிருஷ்டிகள் இப்பொழுது இந்த கடைசி நாட்கள்ல பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படி மாம்சத்தில் இருக்கிற புதிய சிருஷ்டிகளுக்கு இந்த பூமியில அவங்க இருக்கும் போதே தேவன் அவங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள், அந்த தலைப்பை நாம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுவரைக்கும் கடந்த வகுப்புகள்ல நாம 15 பாடங்கள் முடித்து இன்னைக்கு 16வதுல நாம் நுழையும் பொழுது இந்த தலைப்பின் கீழே சகோதரர் ரசல் அவர்கள் பேசி எடுக்கக்கூடிய அந்த காரியங்களை நாம தியானிக்கிறதுக்கு அங்க பார்க்கலாம். சோ புதிய சிருஷ்டிகளுடைய தற்கால ஆசீர்வாதங்கள், சோ அந்த வார்த்தைக்கு முதல்ல அந்த அர்த்தம் நாம அங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மாம்சத்தில் இந்த பூமியில இருக்கும் பொழுதே தேவன் புதிய சிருஷ்டிகளுக்கு ஆசீர்வாதங்கள் அங்க வைத்திருக்கிறார். சோ இதுதான் அந்த கருத்து. சோ அந்த ஆசீர்வாதங்கள் என்ன, அது இரண்டாவது நாம் சிந்திக்க வேண்டிய அந்த கருத்து. ஏன்னா பொதுவாக தேவனுடைய அந்த வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டு அவருடைய ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய சிருஷ்டிகளுக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றிலுமே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் பொதுவா நாம் எப்பதான் என்னதான் நினைக்கிறோம் என்றால் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எப்பதான் கிடைக்கும், புதிய சிருஷ்டிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்போ அருளப்படக்கூடிய காலம் அப்படின்னா அவர்கள் மறித்து முதலாம் உயிர்த்தெழுதல்ல அவர்கள் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இல்லைங்களா, அதாவது பிதாவினுடைய சமூகத்துக்கே அவங்க பிரவேசிச்சதுக்கு அப்புறம் தான் புதிய சிருஷ்டிகளுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் பொதுவாக நிறைவேறக்கூடிய காலம் என்று நாம் அங்க நம்முடைய நினைவுகள்ல நாம் அங்க வைத்திருக்கிறோம். சோ ஜெனரல் தாட், சோ பொதுவான கருத்து நமக்குள்ள இதுவாகவே அங்க இருக்குது நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா சகோதரர் இந்த பாடத்துல அவர் மூலம் தேவன் நமக்கு என்ன சொல்ல வருகிற விஷயங்கள் என்னன்னா, இல்ல புதிய சிருஷ்டிக்கான எல்லா ஆசீர்வாதமும் நாம் நினைக்கிறபடி மரணத்துக்கு அப்புறம்தான் என்று இல்ல, மாறாக புதிய சிருஷ்டிக்கான ஆசீர்வாதங்கள்ல சில ஆசீர்வாதங்களை தேவன் அவங்களுக்கு எப்பயே தரார், இந்த பூமியில இருக்கும் போதே தரார். ஏன் நாம இந்த கருத்து சகோதரர் அங்க வைக்க வேண்டும் என்றால் பொதுவா அந்த ஜெனரல் தாட் பாருங்க எப்படி வருதுன்னா, அவரோடு கூட பாடுபட்டால் அப்புறம் தான் என்ன, அவரோடு கூட அந்த ஆளுகை. சோ அப்போ முதல் பார்ட் முதல் பாகம் மாம்சத்துல இருக்கும் போது என்னதான் இருக்குது நமக்கு, அவரோடு கூட பாடுபட்டால் அப்படின்னு சொல்லப்போது பாடுகள், சோ உபத்திரவங்கள், சோ போராட்டங்கள், இதுதான் இந்த பூமியில மாம்சத்துல நாம் இருக்கும் போது நமக்கு கிடைக்கும். சோ அப்போ இதெல்லாம் செய்து முடிக்கும் போது ரிசரக்ஷன்ல உயர்த்ததில் புதிய சிருஷ்டிக்கு என்ன கிடைக்கும், ஆளுகை அப்படின்னு சொல்லும் போது அந்த சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களா அங்க நிறைவேறும். சோ இதுதான் அந்த பொதுவான கருத்து. சோ இப்படி இப்படி சிந்திக்கிறவர்களாக இருந்தோமானால் இப்ப நம்ம ரசல் மூலம் தேவன் நமக்கு அங்க காண்பிக்கிற விஷயம் என்னன்னா அப்படி இல்லை. சோ புதிய சிருஷ்டிக்கான ஆசீர்வாதங்கள்ல சிலவற்றை தேவன் அந்த புதிய சிருஷ்டிகள் இந்த பூமியில அவங்க மாம்சத்துல இருக்கும் போதே தேவன் அங்க வைக்கிறார். சோ இந்த மாம்சத்துல நமக்கு வெறும் போராட்டங்கள், வெறும் உபத்திரவங்கள், சோதனை, சிக்ஷைகள் இது மாத்திரம் இல்ல, இங்கேயே கூட நாம் அனுபவிக்க வேண்டிய சில ஆசீர்வாதங்களை தேவன் அங்க வைத்திருக்கிறார். சோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன, சோ தற்காலத்துல மாம்சத்துல புது சிருஷ்டிகள் இருக்கும் போது பூமியில அவங்களுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார் என்பதை பற்றி பிரதர் இரண்டாவது வரியிலே ரொம்ப அருமையா ஸ்டார்ட் பண்றார். எ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட், ஆவியினுடைய அந்த முதற் கனிகள், எ ஃபோர் டேஸ்ட் ஆஃப் கமிங் பிளெஸிங், ரொம்ப அருமையான வார்த்தை, வரப்போகிற ஆசீர்வாதங்களை ருசிச்சு முன்பே ருசிச்சு பார்க்கிற விஷயம் இதுல தான் இருக்குதுன்னா அந்த ஆவியினுடைய முதற் கனிகள், சாவியின் கனிகள் என்ற அந்த இது சொல்லும் போது இஸ் கிராண்டட் நியூ கிரியேச்சர் இன் தி பிரசன்ட் லைஃப். சோ அதுதான் தற்போத காலங்கள்ல புதிய சிருஷ்டிக்கு ஆசீர்வாதமாக தரப்படுகிற அந்த விஷயங்கள். அது என்னன்னா ஆவியின் கனிகள். ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பாயிண்ட் எடுத்து முதல்ல படிச்சு படிச்ச உடனே. ஆவியின் கனிகள் நமக்கு தெரியும் இல்லைங்களா, என்ன சொல்வானாமோ, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை இல்லைங்களா. சோ அப்போ பிரதர் சொல்லும் போது முதல்ல ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி, விசுவாசம், நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம், அன்பு மற்றும் ஆவியின் கனிகள், இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனா இதுதான் இவைகள் தான் என்ன பிரதர் சொல்ல வராருன்னா, சகோதரர் சொல்லும் போது இந்த பூமியில நாம புது சிருஷ்டிகளா இருக்கும் போது நாம அனுபவிக்கும்படிக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு சொத்து என்னன்னா இந்த ஆவியின் அந்த கனிகள் தான். இந்த ஆவியின் கனிகள் எப்படி சொத்து, எப்படி ஆசீர்வாதம் என்று சொல்லலாம், எப்படி சொல்கிறார் அப்படின்னா, வரப்போகிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வேலை சிந்திச்சோம்னா, அதை நாம எந்த விஷயங்களை நாம உணர்கிறோம் என்றால், அதை எந்த விஷயங்களை இப்பயே நாம ருசிச்சு பார்க்கிறோம்னா, இந்த ஆவியின் கனிகளின் மூலம் தான் நாம ருசிச்சு பார்க்கிறோம். சோ வரப்போற ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா இருக்கு புதிய சிருஷ்டிகளுக்கு, மரணத்துக்கு பின் உயிர்த்தெழுதலில் சரிங்களா. அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டா, அதையே நம்ம ருசிச்சு பார்க்கறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்புகள் வைத்திருக்கிறார். அந்த வாய்ப்புகள் இந்த கனிகளை நம்ம இந்த பூமியில இருக்கும் போது நம்ம உணர்வதன் மூலம் அங்க வைக்கிறார். சோ வரப்போகிற அந்த ஆசீர்வாதங்களினுடைய ருசியை நம்ம எதன் மூலம் பார்க்கலாம்னா, இந்த ஆவியின் கனிகளாகிய இந்த பரிசுத்தாவி, விசுவாசம், நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம் மற்றும் அன்புல அங்க நாம் உணரலாம். சோ இது எப்படி நாம் சொல்ல முடியும், பிரதர் ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. எப்படின்னா ஒரு சும்மா ஒரு ஒரு உலகத்தின் மனுஷன் அங்க எடுக்கிறார். இப்ப உலகத்தின் மனுஷங்களுக்கு கூட அவங்களுடைய பார்வையில அவங்க எதிர்பார்க்கிற சில ஆசீர்வாதங்கள் இருக்குங்களா இல்லையா, இந்த பூமியில இருக்கு இல்லைங்களா. இப்ப பாருங்க, அவங்க அந்த ஆசீர்வாதங்களை அடைய போகிற காலம் முன்னா இருக்கும், ஆனா அதை அடைவதற்கு முன்னாடியே அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. எப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை அடிப்படையா வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில இருக்கிறதன் மூலம் அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல அவங்க காண்கிற அந்த சமாதானம், சோ இதன் மூலம் அவங்க பெற்றுக் கொள்கிறாங்க. இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் ஒரு உமன் ஒரு உதாரணம் நம்ம அங்க சொல்லலாம் சரிங்களா. இப்போ சப்போஸ் ஒரு டாக்டர் ஆகணும்னு விரும்புற ஒரு ஸ்டூடெண்ட் நாம இருப்போம். சோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த பூமியில் எதுதான் ஆசீர்வாதமா இருக்கும், அப்போ கண்டிப்பா அவர் என்ன ஆகணும், டாக்டராக அவர் ஆகணும். சோ அதுதான் அவருடைய அந்த ஒரு அவர் நினைக்கிற ஆசீர்வாதமா அவர் இருக்கலாம் இந்த பூமியில. ஆனா பாருங்க, ஒரு டாக்டர் ஆகுறதுங்கிறது ஒரு காலகட்டம், அதுக்கப்புறம் தான் உண்மையான ஒரு டாக்டர். அந்த டாக்டர் ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் அதை அவர் எப்படி ருசிச்சு பார்ப்பார் அப்படின்னா, அவர் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே புரியுதுங்களா, அதிகாரப்பூர்வமா அவர் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தினுடைய என்ன சொல்லலாம் அந்த ருசி எங்க தெரியும்னா, அவர் ஜஸ்ட் அந்த காலேஜ்ல சேரும் போது, அவர் அந்த காலேஜ்ல சேர்ந்துட்டு அந்த சூழ்நிலையில வளரும் போது, அந்த டாக்டர்ஸ் கோட் அவர் போடும் போது, அந்த ஸ்டெத்தோஸ்கோப் அவர் மாட்டும் போது, அவருக்கு என்ன 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 விசுவாசம் இருக்கும், கண்டிப்பா நம்ம என்ன ஆயிடுவோம், டாக்டர் ஆயிடுவோம். சோ கண்டிப்பா அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கும், நாம கண்டிப்பா ஒரு டாக்டர் அங்க ஆயிடுவோம். பாருங்க அந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. இப்ப பாருங்க, நம்ம கண்டிப்பா ஒரு நாள் டாக்டர் ஆயிடுவோம் ஒரு நம்பிக்கும் நம்பும் போது அந்த நம்பிக்கையில அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லைங்களா, ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா, ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தினால அவர் சமாதானமா இருப்பாருங்களா இல்லையா, கண்டிப்பா சமாதானமா இருப்பாரு. பாருங்க, அதுதான் ஜஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள். அவருக்கான உண்மையான ஆசீர்வாதம் டாக்டர், அவர் பிக்ஸ் பண்ணிருக்கிறார். ஆனா டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆசீர்வாதம்ங்கிறது இல்ல, அதுக்கு முன்னாலேயே அந்த ஆசீர்வாதத்தை ருசிச்சு பாருக்கு இன்னும் சில ஆசீர்வாதங்கள் அங்க அங்க இருக்குது. என்னன்னா அதற்கேற்ற அந்த சூழ்நிலை, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்துல இருக்கும் போது அவருக்கு அங்க ஒரு சந்தோஷம். அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒரு வேலை டாக்டர் ஆகுறது தான் என் வாழ்க்கையில லட்சியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தரை தூக்கிட்டு வேற எங்கேயாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல போடுங்க, அவருக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமா, அங்க கிடைக்காது. சோ அவருக்கு அந்த ஒரு சமாதானம் கிடைக்குமா? நிச்சயமா அங்க கிடைக்காது. புரியுதுங்களா? சோ இதே விஷயம் தான் இப்ப இங்க புது சிஷ்டிகளுக்கு எப்படி அப்ளை பண்றாரு அப்படின்னா, எப்படி பாருங்க ஒரு உலகத்தின் மனுஷனுக்கு, புரியுதுங்களா, அவர் ஒரு பெரிய இலக்கா ஒரு பெரிய பரிசா நினைக்கிறத அவர் ருசிச்சு பார்க்கணும்னா, அது அந்த பெற்றுக்கொள்ளுவதற்கான அந்த குணநலன்களை வளருவதே அவருக்கு என்னவா இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. நான் டாக்டர் ஆகணும், அந்த காலேஜ்ல இருக்கிறேன், அந்த யூனிஃபார்ம் போடுறேன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்துற, அதுக்கு மத்தியில இருக்கிறதே அவர் பெற்றுக்கொள்ள போற அந்த ஆசீர்வாதத்தை அவர் ருசிச்சு பார்க்கிற ஒரு விதமா இருப்பது போலதான் ஒரு ஒரு புது சிருஷ்டிகளுக்கும். சோ கண்டிப்பா இந்த பூமியில மாம்சத்துல நாம் இருக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு மரணத்திற்கு பின் உயிர்த்தெழுதல்ல தேவன் அங்க வைத்திருக்கிறார். ஆனா நாம் என்ன தப்பா நினைச்சிட வேணாம், அங்க சகோதரர் அங்க சொல்ல தர விஷயம் அது மாத்திரம் இல்ல, நாம் எப்படி அந்த அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, முதல் விஷயம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளும் அந்த ஆவிக்குரிய கனிகள், அது இந்த பூமியில தேவன் நாம் இருக்கும் போது நமக்கு அங்க தருகிறார். அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய அங்க ஆசீர்வாதங்களா இங்க டெம்பரவரியா அங்க இருக்குது. சோ தற்காலிகமா சோ இந்த விஷயங்கள் தான் புது சிஷ்டி அங்க புரியணும். கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி, ஆனா ரொம்ப முக்கியம். சோ நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த விசுவாச கண்ணுகளுக்கு மாத்திரமே நாம் அறிந்திருக்கிற அந்த மிகப்பெரிய பரிசை ஆசீர்வாதங்களை உயிர்த்தெழுதலை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதை பெற்றுக்கொள்வதற்கான அந்த குணலட்சணங்களாக அந்த ஆவிக்குரிய கனிகளை இந்த பூமியில நாம வளர்த்து கொள்ளணும். அப்படி அந்த கனிகளே நமக்கு இங்க என்னவா இருக்குது பார்க்கிறோம், மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்குது. எப்படின்னா அந்த கனிகளும் நம்ம ருசிச்சு பார்க்கிறோம் வரப்போகிற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை. சோ அப்போ இந்த விசுவாசம், பரிசுத்தாவி, அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு நமக்கு இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிற அந்த தற்கால ஆசீர்வாதங்கள் சகோதர சகோதரிகள். சோ பாருங்க அப்போ அது கூட எப்படி பிரதர் கம்பேர் பண்ணி சொல்றாருன்னா, இது ஒரு உலகத்தின் மனுஷனுக்கு அவன் நினைக்கிற விஷயத்துல அவனுக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை விட இது ரொம்ப விலையேறப்பட்டது அங்க சொல்றான். ஏன்னா புது சிஷ்டிகள் இந்த எல்லாம் எப்படி அவங்க பெற்றிருக்கிறாங்கன்னா, அவங்க இந்த ஆசீர்வாதங்களை பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்களை தியாகம் பண்ணி இந்த ஆசீர்வாதங்க என்ன பண்றாங்க அவங்க அங்க பெற்றுக்கொள்கிறாங்க. கண்டிப்பா பூமிக்குரிய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மிக பெருசுதான். சார் பிரதர் அதைய கம்பேர் பண்ணி சொல்றார், ஒருவேளை பூமியில அன்பு இருக்கு, ஆனா அந்த அன்பு எப்படி இருக்குது பார்க்கிறோம், அதனுடைய சுபாவம் சொல்லும் போது சுயநலம், முழுக்க முழுக்க அங்க சுயநலம். அதே மாதிரி பூமிக்குரிய நம்பிக்கைகள் அங்க இருக்குது, ஆனா அந்த நம்பிக்கைகள் எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு மாயை மாதிரி தான் அங்க இருக்குது. அதே போல பூமிக்குரிய சந்தோஷம் இருக்குது, ஆனா பூமிக்குரிய சந்தோஷம் நிரந்தரம் இல்லாத ஒரு சந்தோஷம், கொஞ்சம் சொற்ப காலத்துக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம். பூமிக்குரிய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய லட்சியங்கள் அங்க இருக்குது, ஆனா பாருங்க அந்த லட்சியங்களை கூட நாம் அடையலாம், ஆனா அந்த லட்சியங்களை அடையும் போது கிடைக்கிற சந்தோஷத்தோடு நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் கூட நமக்கு அங்க இருக்குது. சோ இந்த பூமிக்குரிய கேரக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கிற, சோ பூமிக்குரிய அந்த நம்பிக்கை, பூமிக்குரிய சந்தோஷம், பூமிக்குரிய சமாதானம், பூமிக்குரிய லட்சியங்கள் எல்லாம் இருக்குது, கரெக்ட் தான். பட் இவைகள்லாம் பாருங்க அது முழுக்க முழுக்க சந்தோஷம் தருது மாத்திரமே அங்க இல்ல, அதுல ஏமாற்றம் இருக்கு, அதுல வேதனை இருக்கு, அதுல இழப்புகள் அங்க இருக்கு. அப்படி பெற்றுக்கொண்டாலும் அவைகள் நிரந்தரமா அங்க இருக்கிறது. ஆனா புது சிருஷ்டிகள் இது இதெல்லாம் இப்படி இருந்தாலும் கூட அங்க நம்ம பார்க்கிறோம் உலக ஜனங்கள் இன்னைக்கு எதற்கு பின்னால்தான் அங்க போறாங்க, இந்த மாதிரி பூமிக்குரிய சந்தோஷம் சமாதானம் இதற்கு பின்னாடியே தான் அவங்க அங்க போகிறதே நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனால் புது சிருஷ்டிக்கு முன்பாக இருக்கிற அந்த நம்பிக்கை, சோ புதிய சிருஷ்டிகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், இதையும் நாம் செக் பண்ணும் போது இந்த பூமிக்குரிய விஷயத்துல காணப்படுகிற எந்த ஒரு இழப்பும் புதிய சிருஷ்டினுடைய விஷயத்துல அங்க காணப்படுறது அங்க இல்ல. சோ புது சிருஷ்டிகள் அவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதமா நினைக்கிறத அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அதுல அவங்க எந்த ஒரு வர்த்தமும் அடைய போறது அங்க இல்ல. அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு உண்மையில எந்த இழப்பும் அவங்களுக்கு இந்த பூமியில இல்ல, புரிந்துங்களா? சோ அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதங்கள் முழுக்க முழுக்க எப்படித்தான் சொல்றோம், நித்தியத்துக்கும் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், நிலையில்லாத ஆசீர்வாதங்கள் அது இல்ல. யாருடைய ஆசீர்வாதங்கள்? புதிய சிருஷ்டிகளுடைய ஆசீர்வாதங்கள். ஒரு ஜஸ்ட் ஒரு ஒப்பிட்டு சொல்றாரு பிரதர் ரசல், என்னன்னா நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில இருக்கு சகோதர சகோதரிகளே, ஆனா அது இந்த பூமியில இருக்கிற சாதாரண மனுஷனுடைய அந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய ஒரு நிரந்தரம் தன்மை உள்ள அந்த ஒரு ஆசீர்வாதங்களா அங்க இருக்கு. சோ பிரதர் அதைய கன்க்ளூட் பண்ண போது இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குற. சோ அந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பதான் அந்த சப்ஜெக்ட் போகிற போக்கு நாம அங்க தெரிஞ்சுக்கலாம். புதிய சிருஷ்டிகளுடைய தற்கால ஆசீர்வாதம், மாம்சத்துல நம்ம பூமியில இருக்கும் போது வெறும் பாடுகள் மாத்திரமே தேவன் நமக்கு தருவதில்லை, கண்டிப்பா சில ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் வரப்போகிற ஆசீர்வாதங்களை நம்ம முன்கூட்டியே ருசித்து பார்க்கிறது மாதிரி அங்க இருக்குது. அந்த ஆசீர்வாதங்கள் வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஆவியின் அந்த கனிகள், அந்த ஆவியின் கனிகள், அந்த பரிசு தாவி, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சோ அந்த நம்பிக்கை நாம் பிதாவோடு கூட இருப்போம், கர்த்தர் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வோம், திவ்ய சுபாவத்துல இருப்போம், அழியாமை தரிப்பிச்சு கொள்ளுவோம். சோ இந்த விஷயங்களை விசுவாசிக்கிறது அது இப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு திவ்ய சுபாவம் என்கிற அந்த ஒரே நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இப்ப நம்ம பெற்றிருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது புரிஞ்சுக்கணும், இதுதான் அவர் சொல்ல வர விஷயம். நாம வெறும் உபத்திரவ கஷ்டப்பட்டுட்டே இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, இந்த விஷயங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அது புரிஞ்சுக்கணும். சரியான ஆசீர்வாதத்தை நாம் விசுவாசிட்டு இருக்கோம் அப்படிங்கறது என்னது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரே நம்பிக்கை தேவன் வச்சிருக்கிறார், அந்த ஒரே நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு என்னவா இருக்கு, நம்பிக்கையா இருக்குன்னு சொல்றது என்னதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சோ இதுதான் அங்க பிரதர் சொல்ல வர அங்க விஷயம். அப்படி சொல்லும் போதே அவர் ரொம்ப அருமையா ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றார். அதனால புது சிருஷ்டிகள் தங்களை முழுவதுமாக தேவன்கிட்ட அர்ப்பணிச்சு அந்த கான்சன்ட்ரேஷனுக்குள்ள அவங்க நுழையிற அந்த தருணமே அவங்க ஒரு வாக்கு தத்த பூமிக்குள்ளதான் நுழையிறாங்க, ஒரு கானானுக்குள்ள. சார் அதை நம்ம அப்படியே ஃப்ரீயா சொல்லிட்டா இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த இதை வந்துட்டு அவர் ஒரு வாக்குத்த பூமின்னு அங்க சொல்றார். இந்த பூமிக்கு எப்படிப்பட்ட பூமினா அந்த காணான் போல பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பூமி. அதாவது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இந்த பலியின் ஜீவியத்தினுடைய வாழ்க்கைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இது கூட ஒரு காணான் வாழ்க்கை தான். இந்த காணான் வாழ்க்கையில என்னத்தான் இருக்குது பார்த்தோம், பாலும் இருக்குது அதே சமயத்துல தேனும் அங்கு ஓடுது. சோ ஆனா அதே சமயத்துல இங்க நமக்கு என்னவும் இருக்குது, கண்டிப்பா போராட்டமும் இருக்கு. சோ போராட்டத்துல நமக்கு என்னவும் இருக்குது, நிறைய வெற்றிகளும் கூட இருக்குது. அதே சமயத்துல போராட்டத்தில் என்னவும் இருக்குது, தோல்விகளும் இருக்கு. ஆனா என்ன ரொம்ப விசேஷம்னா இந்த தோல்விகளே தேவன் நமக்கு எப்படி மாற்றி அமைக்கிறார் பாக்குறோம், அதையும் கூட ஒரு தேன். அதான் என்ன சொல்றேன்னா அந்த தோல்விகளே கூட நமக்கு எப்படித்தான் இருக்கு, அநேக சந்தர்ப்பங்கள் இல்ல, அநேக சந்தர்ப்பங்கள் இல்ல, மேக்சிமம் எல்லா சந்தர்ப்பங்களையும் அதுவே நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நாம் சந்திக்கிற அந்த தோல்விகள்லதான் நமக்கு எந்த சாயல் உருவாகுது பார்க்கிறோம் பாருங்க. அதான் சொல்ற இந்த மாதிரி வேற எங்கேயாவது ஒரு பூமி இருக்குமா, நீங்க போகிற பூமி, அந்த பூமியில நீங்க சந்திக்கிற தோல்விகள் கூட உங்களுக்கு என்ன அமையும், ஆசீர்வாதமா அமையும் சொல்ற மாதிரி ஏதாவது பூமி இருக்குதா, அப்படி இல்ல. அந்த மாதிரி ஒரு பூமிக்குள் தான் இப்ப இந்த புதிய சிருஷ்டிகள் அந்த கான்சன்ட்ரேஷன் மூலம் அங்க நுழையறாங்க. சோ ஜஸ்ட் இதுதான் இன்ட்ரோடக்ஷன். சோ புதிய சிருஷ்டிகளுக்கு தற்காலத்துல மாம்சத்துல அவங்க இருக்கும் போது தேவன் அவங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் ரொம்ப முக்கியம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த ஆவியின் கனிகள். நெக்ஸ்ட் தான் அவர் இன்னொரு டாபிக்ல போறார். சோ அவங்களுக்கு இந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கையே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா தற்காலத்தில் இருக்கும் போது நெக்ஸ்ட் தான் பவுல் பேசக்கூடிய சில விஷயங்களை பிரதர் கோட் பண்ணி அவங்க சொல்றாரு. அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாத்தான் நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஒரு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு இந்த புதிய சிருஷ்டிகளை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறார். எப்படின்னா யாராவது ஒருத்தர் நாங்க சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம், நாங்க உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொண்டோம் என்று அவங்களுடைய தங்களுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்வார்களேயானால் அப்படி யாராவது நினைக்கிறாங்கன்னா அவங்களை சாத்தான் பாரும்போது சாத்தான் நினைக்கிற விஷயம் என்னன்னா அவ்வளவுதான். சோ இப்போ இந்த ஆத்மா எதுக்குள்ள வந்துட்டோம்னு சொல்றாங்க, சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம் சொல்றாங்க. அதாவது இந்த பூமியை இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன், என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன் சாத்தான் நினைக்கிறது. சோ என்னுடைய கண்ட்ரோல் இந்த ஜனங்கள் இருக்கிறதுக்காக அநேக மூட நம்பிக்கைகள், கள்ள உபதேசங்கள், ஒரு இருளை இந்த பூமியின் மேல அங்க போட்டுடுக்கிறேன். இப்ப இந்த ஒரு பிரதர், இந்த ஒரு சிஸ்டர் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க சத்தியம் கேட்டு இருக்கிறாங்க, இவங்க என்னுடைய அதிகாரத்துல என்ன ஆயிடுறாங்க, விலகி போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சாத்தான் என்ன பண்றாருன்னா அந்த மாதிரி அவங்களை மேலும் மேலும் ஒரு கள்ள உபதேசத்தை நடக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்யறதில்ல, ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள நடத்துறதுக்கு அவர் முயற்சி செய்யறதில்ல, மாறாக தன்னுடைய முழு மெத்தடியே அவர் மாற்றார். என்னன்னா, ஒரு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சு கொண்டு சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒருத்தர், அவர் பார்வையில சத்தியமாவே தோன்றுகிற சில வஞ்சனைகளுக்குள்ள சாத்தான் அவங்களை என்ன பண்றார், அங்க வழி நடத்த அங்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, நம்ம இங்க என்னதான் சொல்ல வரோம்னா, சப்ஜெக்ட் பிரதர் எப்படி கொண்டு போறார்னா, முதல்ல அங்க சொல்றாரு புதிய சிருஷ்டிகளுக்கு இந்த பூமியில என்ன இருக்குது, சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த ஆசீர்வாதங்கள் வேற ஒன்றும் இல்ல, அவங்களுக்கு அவங்களுடைய உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கிற அந்த நம்பிக்கை, அதை அடிப்படை வைத்த மற்ற அந்த ஆவிக்குரிய கனிகள் அவங்களுக்கு இங்க இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சொல்லிட்டார். சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாருனா, நெக்ஸ்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த நம்பிக்கைகளை இவர்கள் பெற்றுக்கொண்ட உடனே சாத்தான் என்ன பண்றாருன்னா, கூடமான வரையிலும் அவங்களை அந்த நம்பிக்கையிலிருந்து வழி விலகி போகிறதுக்கு என்ன பண்றார், அங்க சில முயற்சிகள் எடுக்கிறார். ஒரு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அங்க தரித்துக் கொண்டு அந்த முயற்சி எப்படி நடக்குது அப்படின்னா, உண்மையான அந்த நம்பிக்கை இருக்க வேண்டிய இடத்துல சாத்தான் என்ன பண்றாருனா, அநேக சமயங்கள்ல சில தவறான நம்பிக்கைகளை அங்க கொண்டு வந்து வைக்கிறார். சோ இதை அவர் எப்படி செய்கிறார் அப்படின்னா, இதுக்குதான் உதாரணம் சொல்றார். இதை நம்ம ரொம்ப கிளியரா எங்க பாக்கலாம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்துல அதை நம்ம பாக்குறோம். சோ இப்போ கிறிஸ்தவ மண்டலத்துல ஒரு ஒரு பெயர் சபைகளையும் பார்க்கும் போது அங்க நிறைய போதனைகள் பேசுறாங்க, ஆனா எல்லாம் கள்ள போதனையா இருக்குது. அவங்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்குது ஆசீர்வாதங்களை பற்றி, யாருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. ஆனா அந்த நம்பிக்கைகள் எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கு, ரொம்ப சிம்பிளா நான் கேக்குறேன். தேவன் இப்போ சுவிசேஷத்துல புதிய சிருஷ்டிகளுக்கு எவ்வளவு நம்பிக்கை தான் வச்சிருக்கிறார், ஒரே நம்பிக்கை தான். ஆனா இன்னைக்கு இந்த நம்பிக்கை நாம பெயர் சபைகள்ல பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. ஆனா பாருங்க இப்பதான் விஷயம், ஆனா பெயர் சபையில் இருக்க கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை இருக்குதா, நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை, இல்ல அந்த ஒரே நம்பிக்கை இல்ல. பாருங்க, ஒரே நம்பிக்கை இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, இப்போ நிறைய தவறான நம்பிக்கைகள். இந்த தவறான நம்பிக்கைகள் தான் யார் மூலம் வந்துடுச்சுன்னா, இப்ப நம்ம பார்த்த பாயிண்ட், சரியான பாதையில நடக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஜனங்களை வழி விலக செய்வதற்கு ஒரு ஒளியன் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்ட சாத்தான் இந்த கிறிஸ்தவ மண்டலங்களின் மூலம் அவங்களுக்கு முன்பாக நிறைய தவறான நம்பிக்கைகளை வச்சு அந்த உண்மையான ஒரு நம்பிக்கைகளிலிருந்து என்ன பண்ண சொல்லிடுறாங்க, வழி விலக அங்க செய்ய சொல்றாங்க. பாருங்க, ஆனா நம்ம விசேஷமா பார்த்தோம், அந்த நம்பிக்கை தான் இப்போதைக்கு புது சிருஷ்டிகளுக்கு என்னவா இருக்கு, இப்போ அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கு. பட் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டிய இடத்துல தவறான நம்பிக்கைகளை அங்க சாத்தான் வைக்கிறாரு. அந்த தவறான நம்பிக்கைகளை பத்தி தான் பிரதர் பேசுறாரு. True versus false hopes. உண்மையான நம்பிக்கை என்ன, தேவன் நமக்கு வைத்திருக்கிறது. அதே சமயத்தில் சாத்தான் வைக்கிற இந்த தவறான நம்பிக்கைகள் என்ன. அந்த தவறான நம்பிக்கைகள்ல நம்ம மேக்சிமம் கேட்ட பாயிண்ட்ஸ் தான் பேசுறோம். பேசிக்ல ஆத்மா கிளாஸ்ல நம்ம என்ன நல்லா கேட்டுட்டோமோ அதே விஷயங்கள் தான் சில டாபிக்ல அங்க பேசுறாரு. பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா இந்த ஆங்கிள் நம்ம பார்க்கும் போது அந்த தேவ திட்டம் நமக்கு அங்க புரியுது சகோதர சகோதரிகளே. சோ என்ன அந்த தவறான நம்பிக்கைகள், சோ அந்த ஃபர்ஸ்ட் தவறான நம்பிக்கை, அந்த உண்மையா இருக்க வேண்டிய அந்த ஒரே நம்பிக்கை, அந்த ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய இடத்துல சாத்தான் தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக வைத்துட்ட அந்த தவறான நம்பிக்கைகள்ல முதல் நம்பிக்கை என்னன்னா, அமாங்க் தீஸ் டெலூசிவ் ஹோப்ஸ், இந்த மாதிரி வஞ்சிக்கிற நம்பிக்கைகள்ல, இஸ் தி ஹோப் தட் வென் மேன் டை தே ஆர் நாட் டெட். சோ ஒரு நம்பிக்கை சாத்தான் இந்த ஜனங்களுக்கு கொண்டு வரா. அந்த நம்பிக்கை என்னன்னா, நீங்க மறிச்சா நீங்க உண்மையிலே என்ன ஆகுது, இல்ல மறிக்கிறது இல்லை. சோ இதுதான் இதெல்லாம் அந்த டாக்டரினெல்லாம் வியூ பண்ணணும். பாரு, சாத்தான் ஒரு தவறான நம்பிக்கை ஜனங்களுக்கு முன்பாக வைக்கிறார். அந்த நம்பிக்கையினால ஈர்க்கப்பட்டு எல்லாம் போயிடுறாங்க அந்த ஒரே நம்பிக்கையை விட்டுட்டு. அந்த தவறான நம்பிக்கைகள் முதல் நம்பிக்கை என்னன்னா, சாத்தான் சொல்ற விஷயம் தான் ஜனங்கள் கிட்ட, நீங்கள் மறிச்சா உண்மையிலே நீங்க என்ன ஆகுது, இல்ல அங்க மறிக்கிறதே இல்ல. இது இது ஒரு நம்பிக்கை இன்னைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இல்லைங்களா, அவங்க என்ன எல்லா ஜனங்களுக்குமே, எல்லா ஜனங்களும் என்னதான் நினைக்கிறாங்க, நம்ம மறிச்சா கூட என்ன ஆகுறது இல்ல, அதுக்கு மேல அவங்க ஏதாவது தேடுறாங்களா, புரிதுங்களா, அதுக்கு மேல ஏதாவது தேடுறாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, மறிச்சு போயிட்டா உண்மையான ட்ரூத் என்னன்னா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கொண்டா, நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ மறிச்சதுக்கு அப்புறம்
என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த 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 சரியான நம்பிக்கையை பக்கம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இடத்துல சாத்தன் என்ன பண்றாருன்னா, இல்ல நீங்க மறிச்சா கூட என்ன ஆகுதுல, நீங்க உண்மையிலேயே நீங்க மறிக்கிறது இல்ல அப்படிங்கும் போது இதைய பேஸ் பண்ணி எவ்வளவு நம்பிக்கை இருக்குது. நீங்க நிறைய ஜென்மம் எடுக்கலாம், நிறைய பிறவி நீங்க எடுக்கலாம், இல்லாட்டி ஆத்மாவேனாயிட்டே இருக்கலாம், நீங்க சுத்தி கொண்டே இருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த சப்ஜெக்ட் போற பெதர் சொல்ல வர பாயிண்ட். சோ இது ஒரு ஃபால்ஸ் ஹோப், ஒரு தவறான நம்பிக்கை எங்க சாத்தான் அங்க ஜனங்களுக்கு வைக்கிறார். என்னன்னா, நீங்க உண்மையிலே மறிச்சா நீங்க என்ன ஆறுதல், உண்மையிலேயே அங்க மறிக்கிறது அங்க இல்லை. ஆனா இது அங்க நம்ம பார்க்கும் போது எதற்கு விரோதமா சாத்தான் கொண்டு வந்துட்ட அந்த டாக்டரின்னா, தேவனுடைய அருமையான அந்த திட்டம், உயர்த்தெழுதலின் திட்டம் இல்லையா? பாருங்க, இந்த உயர்த்தெழுதலின் திட்டம் தேவன் அங்க வச்சிருக்கிறார், அருமையான திட்டம் அவருடைய திட்டத்துல. ஆனா இந்த திட்டத்தை பொய்யாக்குறது தான் யாருடைய நோக்கம், சாத்தானுடைய நோக்கம். அதற்கு அவர் எடுத்துட்டு அந்த ஸ்டெப் தான் என்னன்னா, நீங்க மறிச்சா உண்மையிலே நீங்க என்ன ஆகுறது இல்ல, மறிக்கிறது அங்க இல்ல. எப்படி எப்படி சொல்லலாம், இந்த ஒரு தவறான நம்பிக்கை மூலம் ரிசரக்ஷனே இல்லங்கறத சாத்தான் எப்படி நிரூபிக்கிறார்? ரொம்ப சிம்பிள். இப்போ மறிச்சவங்க எல்லாம் உண்மையிலேயே மறிக்கலையா, அப்ப அவங்களுக்கு என்ன தேவையில்லை, உயிர்த்தெழுதல் அங்க தேவையில்லை. நீ அதாவது உயிர்த்தெழுதல் திட்டம் அங்க சாத்தானுடைய தந்திரத்தினால அங்க என்ன ஆயிடுது, ஜனங்கள் கண்ணுக்கு முன்னாங்க அங்க ஒண்ணும் இல்ல, யாருமே மறிக்கல, மறிக்கிறாங்க ஆனா உண்மையில அது என்ன ஆகுது இல்ல, மறிக்கலையா? அப்ப மறிக்காதவங்களுக்கு இருக்கு என்ன சொல்லுவோம் நாம, உயிர்த்தெழுதல். சோ இது இது ஒரு ஃபர்ஸ்ட் அந்த தவறான ஒரு நம்பிக்கை அங்க பார்க்கிறோம். சோ நெக்ஸ்ட் முக்கியமான அந்த தவறான நம்பிக்கை என்னன்னா, இதெல்லாம் இன்னைக்கு அந்த கிறிஸ்தவ ஜனங்கள் என்கிற அந்த பெரிய கூட்டத்துக்கிட்ட அங்க இருக்குது. சோ எங்களுக்கு முன்னாடி சாத்தான் வைக்கிற அந்த இரண்டாவது தவறான நம்பிக்கை, அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதாக நம்புகிற அந்த தருணம், தெரியல நான் சொல்றது உங்களுக்கு எப்படி புரியுதாண்டு, அந்த ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை எப்போ பெற்றுக்கொள்வோம் நினைக்கிறாங்க, ஒரு டைம் நினைக்கிறாங்க இல்லீங்களா? இப்ப இப்ப உதாரணத்துக்கு நான் கேஷுவலா கேள்வியா கேக்குறேன், நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும், சும்மா ஃப்ரீயா நீங்க திங்க் பண்ணி சொல்லுங்க, ஃப்ரீயா திங்க் பண்ணி. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு அவங்க நிறைய நம்பிக்கை இருக்கு, அதுல ஒண்ணு பரலோகம் போயிடுவோம் நினைக்கிறாங்க, அது அது ஒரு ஆசீர்வாதமா அவங்க நினைக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப எப்போ பரலோகம் போவோம் அவங்க நினைக்கிறாங்க, ரொம்ப சிம்பிள் புரியுது, எப்போ போவோம் நினைக்கிறாங்க, மறுச்ச உடனே என்ன ஆயிடுவோம், அதுதான். அப்ப அவங்க ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும் நினைக்கிறாங்க, மறிச்சா இது தான் நெக்ஸ்ட் தவறான நம்பிக்கை சாத்தான் அவங்களுக்கு வச்சது. சோ சாத்தான் என்ன தவறான நம்பிக்கை வைக்கிறாருனா, நீங்க எப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னா, நீங்க மறிச்சா அடுத்த செகண்டே. ஆனா இப்ப நல்லா சிந்திச்சு சொல்லுங்க, உண்மையிலே தேவன் இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை எப்ப வைக்கிறார், மறிச்ச உடனேயா எப்ப வைக்கிறார், நல்லா சிந்திச்சு சொல்லுங்க, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம். ஆக்சுவலா அந்த கிஃப்ட் எப்பனா, உண்மையிலே அந்த ஆசீர்வாதம் எப்பனா தேவன் திட்டத்துல, மறிச்சதுக்கு அப்புறம் இல்ல, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம். சோ அதுதான் டியூ டைம், அதுதான் ஏற்ற சமயம், அதுதான் ஆசீர்வாதத்துக்கான அந்த சரியான காலம். பட் அந்த காலத்தை மாத்தி வைக்கிறார் சாத்தான், நீங்க உயிர்த்தெழுகிறதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க மறிச்சீங்கனாலே நீங்க ஆக்சுவலா எங்கதான் போறீங்க, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போறீங்க. மேபி அந்த ஆசீர்வாதம் என்னவா இருக்கலாம், பரலோகம்னு ஒரு சிலர் நம்பலாம், சிலர் இன்னொரு ஜென்மம்னு அங்க நம்பலாம், சிலர் உத்தரிக்கும் ஸ்தலம்னு இன்னொரு நம்பலாம். பாருங்க, ஆனா இந்த தவறான நம்பிக்கையின் மூலம் தான் இவ்வளவு என்ன ஆகுது, இவ்வளவு மற்ற அந்த சப் நம்பிக்கைகள் அங்க வருவது பாக்குறோம். சோ அது பிரதர் ரொம்ப அருமையா சொல்றாரு, அமௌண்ட்ஸ் பாருங்க, அனதர் ஆஃப் தீஸ் ஃபால்ஸ் ஹோப்ஸ். சோ சாத்தான் இந்த கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக வைக்கிற இந்த தவறான நம்பிக்கைகள்ல இன்னொன்னு என்னன்னா, இஸ் ரெஸ்பெக்டிங் தி டைம் ஆஃப் தி ரிவார்டிங் ஆஃப் தி லாஸ்ட் ஃபேத்ஃபுல். அதாவது தேவனுடைய உண்மையான ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதம் கொடுக்க போகிற அந்த காலத்தை பற்றி இருக்குது அந்த தவறான நம்பிக்கை. அந்த தவறான நம்பிக்கை என்னன்னா, கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க மரித்த உடனே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாம நுழைந்து விடுவோம் என்று. ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நாம பார்க்கும் போது அப்படி இல்ல, மறிச்சு போனதுக்கு அப்புறம் எங்கதான் போறாங்க எல்லா ஜனங்களும், மரணத்துக்கு உள்ளதான். ஒருவேளை அவங்களுக்கு தேவன திட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் நான்கு விதமான அந்த ஒரு நிலைகள் அங்க இருக்குது. ஆனா இந்த நிலைகள் எல்லாமே எப்பதான் பெற்றுக்கொள்ள வராங்க ஜனங்கள் ஆசீர்வாதமா, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் அங்க பெற்றுக்கொள்ளுகிறது பார்க்கிறோம். சோ அப்போ இது ஒரு மிக தந்திரமான ஒரு விஷயம். ஏன் சொல்றோம்னா, பாருங்க இந்த ஒரு பாயிண்ட சாத்தானே மாற்றி அமைச்சிட்டு அந்த பாயிண்ட அடிப்படையை வச்சு ஏகப்பட்ட தவறான நம்பிக்கைகள் இந்த ஜனங்களுக்கு அங்க தர. முதல் விஷயம் என்ன பண்ணார்னா, நீங்க மறிச்ச உடனே என்ன இல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல என்ன வைக்கிறாருனா, அந்த ஆசீர்வாதத்தை சிலர் என்ன நினைக்கிறாங்க, மறிச்ச உடனே நம்ம எங்க போயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் ஒரு வஞ்சனை. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, மறிச்ச உடனே நம்ம என்ன ஆயிடுவோம், உத்தரைக்கும் ஸ்தலத்துக்கு அங்க போயிடுவோம். இன்னொரு சோதனை. இது கிறிஸ்தவர்களுக்குள்ளேனா, சாதாரண உலக ஜனங்களுக்குள்ள எப்படி இருக்கு, மறிச்ச உடனே நம்ம எங்க போயிடுறோம், ஒண்ணு இன்னொரு ஆத்மாவா நம்ம மாறிடுறோம் இல்லைங்களா. அது மாதிரி நிறைய என்ன சொல்லுவோம், பிறவிகள் அல்லது ஜென்மங்கள் நாம் எடுப்போம். நான் சொல்றது உங்களுக்கு புரியா, ஜஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த மாற்றி அமைச்சிட்டு தவறா அதே அடிப்படையை வச்சுட்டு சாதனை என்ன பண்ணிடுறாரு, முழுக்க முழுக்க ஜனங்களை வஞ்சிக்கிறது அங்க நம்ம பார்க்கணும். இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு தவறான அங்க நம்பிக்கை. ஆனா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா, மறிச்ச உடனே ஒரு சின்ன வகுப்பார் மாத்திரம் தான் ஆசீர்வாதத்துக்கு போறாங்க. அவங்க யார், மறிச்ச உடனே நான் கேள்வி மறுபடியும் கேக்குறேன், மறிச்ச உடனே ஆசீர்வாதத்துக்கு போறது ஒரே ஒரு வகுப்பார் தான், அந்த வகுப்பார் யாருன்னு நிதானமா சொல்லலாம். நீங்க சபையாருன்னு சொன்னா பொதுவான பதில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லைங்களா. அப்ப அப்போஸ்தலர் பவுல் மறிச்ச உடனே போயிட்டாரா ஆசீர்வாதம், கரெக்ட், ரொம்ப சிம்பிள். யார் அந்த மறிச்ச உடனே ஆசீர்வாதத்துக்கு போற குரூப் யார் பாக்குறோம், தேவனி திட்டத்துல பாத அங்கங்கள், சபை இல்ல, சபை நாம் சொல்ல முடியாது. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டம் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. அப்போ சுவிசேஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வரைக்கும் மறிச்ச பரிசுத்தவான்கள் கூட மறிச்ச உடனே எங்க போறது இல்ல, ஆசீர்வாதத்துக்கு போறது இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் எங்க தான் இருக்கிறாங்க, இந்த மரணத்துல இருந்துட்டு அப்புறம் இரண்டாம் வரைக்கையில கர்த்தர் இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே என்ன ஆகுறாங்க, அந்த உயிர்த்தெழுதலுக்கு அங்க போறாங்க. ஆனா அதே சமயத்துல கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு அப்புறம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாத அங்கங்கள், கர்த்தர் இயேசு ஏற்கனவே இரண்டாம் வருகையில வந்து இருக்கிறதுனால ஒருவேளை இவங்க மறிச்சா இவங்க தான் என்ன பண்றாங்க, அந்த ஒரே வகுப்பா இவங்க தான் சொல்லலாம், மறிச்ச உடனே என்னத்துக்குள்ள போறாங்க, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அங்க போறாங்க. அதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். சோ கர்த்தர் இயேசு 1874 வந்திருக்கிறார், 78 முதலாம் உயிர்த்தெழுதல் ஆரம்பித்தாயிற்று. அப்போ 78 அப்புறம் இப்ப இருக்கிற ஒவ்வொரு பாத அங்கங்களும் அவர்கள் ஒரு உண்மையான அங்க மணிகளாக இருந்தால் மறிச்ச உடனே என்ன ஆயிடுறாங்க, அவங்க அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள அங்க பிரவேசிக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்ல முடியாது, இந்த ஒரு வாய்ப்பு மற்ற சபைக்கும் கூட சொல்ல முடியாது, கிறிஸ்தவர்களுக்கும் நம்ம என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, உலகத்தின் ஜனங்களுக்கும் நாம இருக்குது என்று நாம் அங்க சொல்ல முடியாது. சாத்தான் ரொம்ப தந்திரமா இந்த தவறான நம்பிக்கைகளை அந்த ஜனங்களுக்கு முன்பாக வச்சு அந்த இப்போதைக்கு நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அந்த உண்மையான நம்பிக்கையில இருந்து வழி விலக செய்யறத நாம் அங்க பார்க்கிறோம். சோ நோக்கம் இப்ப தற்போதைய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறது தான். ஆனா இந்த தற்போதைய ஆசீர்வாதம் என்னங்கறத ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு பிரதர் என்ன பேசுறாருன்னா, ஆனா நல்லா நாம் கவனிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய ஜனங்கள் உணர்ந்து கொள்ளாத படிக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய இடத்துல தவறான நம்பிக்கைகளா சாத்தான் தந்திரத்தினால அநேக தவறான நம்பிக்கைகளை அங்க வைத்து ஜனங்களை வஞ்சித்திருக்கிறார். ஜனங்கள் அதற்கு பின்னா என்னாயிட்டே இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையான நம்பிக்கை பத்தி அவங்களுக்கு அங்க தெரியிருக்கு, வாய்ப்பே அங்க இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு தவறான நம்பிக்கை மறிச்ச உடனே என்னாயிடும், ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை சகோதர சகோதரிகளே, அதற்கு சில உதாரணம் என்ன சொல்ல, உதாரணம் இல்ல, அதற்கு சில வேத வசனத்துல ஆதாரங்களை கூட இந்த ஜனங்கள் அங்க காண்பிக்கிறதாக அங்க நாம பார்க்கிறோம். ஆனா முதல்ல என்ன நம்பணும், நம்ம பார்க்கும்போது இவங்க முழுக்க முழுக்க தவறான நம்பிக்கையில் தான் அந்த கிறிஸ்தவ மண்டலம் அங்க போய்கொண்டு அங்க இருக்குது. அவங்க கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகைய எதிர்பார்க்கிறாங்க. சோ இரண்டாம் வருகையில வந்து கர்த்தர் இயேசு தம்மிடத்துல உண்மையில கிறிஸ்தவர்களை சேர்த்துக் கொள்வார் அப்படிங்கிற அந்த உண்மையான விஷயத்தை கூட யார் ஏற்றுக்கொள்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவங்க இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறது இல்ல. எந்த அளவுல தான், எப்படி நாம கிளியரா நம்ம சொல்லலாம்னா, அதுவும் சொல்லுவாங்க, அதே சமயத்துல மறிச்ச உடனே எங்க போறோம்னு சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போயிடுறோம்னு சொல்லுவாங்க. சோ புரியுதுங்களா நான் சொல்றது. சோ ஒரு கன்ஃபியூஷன் நிலையில தான் அங்க இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, உண்மையிலேயே உயிர்த்தவர்களின் மேல கூட யாருக்கு நம்பிக்கை இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு அங்க நம்பிக்கை அங்க இல்ல. சோ இதெல்லாம் என்னன்னா அவங்க இந்த தவறான நம்பிக்கைக்குள்ள போகிறதுக்கே அங்க காரணம். அது மாத்திரமல்ல இந்த தவறான நம்பிக்கைகள் ரொம்ப பிரபலமாகுவதற்கு இந்த பூமியில கூட சில மனுஷங்கள் உருவாயிட்டு அவங்களுடைய கற்பனை சக்தியை பயன்படுத்தி வினோதமான கதைகள் இல்லைங்களா, கற்பனை காவியங்கள் இதையெல்லாம் எழுதுறாங்க. நமக்கு நம்ம பேசபையில் இருக்கிற அந்த புஸ்தகங்களெல்லாம் படிச்சா நமக்கு அந்த மாதிரி கதைகள் போலத்தான் அங்க இருக்கும். உதாரணத்துக்கு ராப்சர், ராப்சர் சொல்றா இல்லைங்களா. சோ இதெல்லாம் என்னன்னா இது மாதிரி ஏதோ சம் எக்ஸ்ட்ராடினரி வேலை சில எழுத்தாளர்கள் பண்றாங்க. எதற்கு சப்போர்ட் ஆனா சாத்தான் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த தப்பான நம்பிக்கைகளுக்கு ஆதாரம். சரி இருக்கட்டும், இதெல்லாம் தவறான நம்பிக்கைகள். ஆனா ரொம்ப முக்கியமா இந்த இரண்டாவது தவறான நம்பிக்கைனா வேதத்துல நிறைய ஆதாரம் இருக்கு. என்னது அந்த இரண்டாவது தவறான நம்பிக்கைனா, மறிச்ச உடனே எங்க போறோம், ஆசீர் வாதத்துக்குள்ள அங்க போறோம். கரெக்டா சொல்லுங்க, உங்களுக்கு நினைவு வரணும், மறிச்ச உடனே ஆசீர்வாதத்துக்குள்ள போயிடுவோம். ஒரு தவறான நம்பிக்கை சாத்தான் கொண்டு வந்தது. ஆனா இதற்கு வேதத்துல சில சம்பவங்கள் நிகழ்வுகள் ஆதாரம் போல் தெரியுது. அது என்ன பகுதி சொல்ல முடியுங்களா? கரெக்ட், ஐஸ்வர்யவான் லாசர். ஆனா அது நம்ம பிரதர் சப்ஜெக்ட்ல பேசல, பரவாயில்ல. ஆனா வேற வேற அந்த கல்லன், கல்லன் விஷயம் இல்லைங்களா. கர்த்தர் இயேசுவின் வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு கல்லர்கள் அங்க வைக்கிறான் பாருங்க. அந்த கல்லனுடைய விஷயத்திலேயே கூட இன்னொரு தவறான நம்பிக்கைய சாத்தான் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு முன்பாக வைக்கிறான். அதாவது என்ன நடந்துச்சு அந்த கல்லன் விஷயத்துல, சோ கல்லன் வாழ்க்கை முழுக்க ஒரு கல்லனாவே தான் வாழ்ந்துட்டார். ஆனா அவர் சிலுவையில கர்த்தர் இயேசு கூட தொங்கிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அவருடைய மனசுக்குள்ள ஒரு மாற்றம் அங்க வந்துச்சு. அந்த மாற்றத்துல அவர் யாரை பத்தி சாதகமா பேசினார், நல்லா பேசினார்னா அந்த உலகத்தின் ரட்சகரை பத்தி, கர்த்தர் இயேசுவை பற்றி. சோ அப்போ கர்த்தர் இயேசு கல்லன் கர்த்தர் இயேசு கிட்ட கேட்டது, உங்க ராஜ்யத்தை நீங்க வரும்போது அடியனை நினைத்து கொள்ளுங்க. சோ அப்போ கர்த்தர் இயேசு அவருக்கு பதிலா சொன்னது, நான் இன்னைக்கு சொல்றேன் நீ எங்க இருப்ப, என்னோட பரதீசுல நீ என்னோட கூட நீ இருப்ப. சோ அப்ப சொல்லும் போது இது சாத்தான் எப்படி தந்திரமா இந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்கு முன்னாடி அங்க கோட் பண்றாரு பாருங்க. இங்க ஒரு தவறான நம்பிக்கை வருது, என்னன்னா கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அப்போ கடைசி வரைக்கும் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டாலும் கூட ஆனா கடைசி நிமிஷங்கள்ல எதிர்பாராத வித சில மாற்றங்கள் மூலம் கர்த்தர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும். அது கூட எப்பவே கிடைக்கும்னா மரிச்சா. சோ இன்றைக்கு நீ என்னோட கூட எங்க இருப்ப, கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு நீ மறிச்சிட்டு போப்பா, ஆனா நீ மறிச்சாலும் உடனே நீ என் கூட எங்க இருப்ப, அங்க பரதீசில் அங்க இருப்ப. சோ அந்த தாட் நல்லா கவனிச்சீங்களா, என்னன்னா அந்த ரெண்டாவது தவறான நம்பிக்கை என்னன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதாக அவங்க நினைக்கக்கூடிய அந்த காலம் எப்பனா மறிச்சு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இல்ல, அவங்க என்ன நம்புறாங்க, மறிச்சா உடனே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போயிடுவோம். சோ இதுக்கு ஆதரிக்கிற மாதிரி வசனம் எங்க இருக்குதுன்னா இந்த கல்லனுடைய விஷயம். சோ கல்லன் மறிச்ச உடனே பரலோகத்துக்கு போய்விட்டதாக அங்க கிறிஸ்தவர்களுடைய அங்க நம்பிக்கை அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். ஃபால்ஸ் ஹோப், ஒரு தவறான அங்க நம்பிக்கை. சோ என்னதான் பிரதர் அங்க பேசுறது, எவ்வளவு தந்திரமா சாத்தான் அந்த உண்மையான நம்பிக்கையில் இருந்துட்டு கிறிஸ்தவர்களை வழிவிலக அங்க செய்திருக்கிறார். ஆனா இது நான் பிரதர் ரெண்டு பேஜுக்கு இது பத்தி பேசுறேன், ரெண்டு மூணு பேஜுக்கு. ஆனா அவ்வளவு சிந்திக்கணும் அவசியம் இல்ல, ஏன்னா இங்கிருந்து தான் ஆத்மா சப்ஜெக்ட் எடுக்கிறோம் நாம். சோ புதிய சிருஷ்டி இந்த பாட்டுல இருந்து தான். சோ அதனால நமக்கு தெரியும். சோ உண்மையிலே கல்லன் கர்த்தர் இயேசுட்ட கேட்டது என்ன, உண்மையிலே கல்லன் எதற்கு தான் தகுதியுள்ளவராய் இருந்தார், அவர் பரலோக வாய்ப்பை பத்தி நினைச்சு கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ அவர் கேட்டது என்ன, கர்த்தர் அவர்கிட்ட சொன்னது என்ன, இன்னும் சொல்ல போனா கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையில இருக்கிற அந்த பங்க்சுவேஷன் மிஸ்டேக், கமா முன்னாடி வரணுமா பின்னாடி வரணுமா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த பேசிக்ல பேசிருக்கிறனால நான் இப்ப அதை நான் அங்க நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா இது ஒரு ஆதாரமாக சாத்தான் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு போய் வைக்கிறார், மறிச்ச உடனே ஆசீர்வாதத்துக்குள்ள போகிறதுக்கு ஆதாரமா. பட் அப்படி இல்ல, ஏன்னா அந்த வசன பகுதியுடைய சத்தியம் நான் மறிஞ்சிருக்கிறோம் கடந்த நாட்கள். இரண்டாவது ஒரு பகுதி அப்போஸ்தல் பவுல் ரொம்ப வாஞ்ச ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறார். அப்படி அவர் எதிர்பார்க்கிற விஷயத்த ஒரு வசனத்துல சொல்றார். அந்த வசனத்தை நான் எடுத்துட்டு மேலோக்கமா பார்த்தா அந்த வசனம் கூட என்னதான் சொல்லுதுன்னா, அந்த கிறிஸ்தவர்களுக்கான நம்பிக்கை எப்ப இருக்கிறதா சொல்லுதுன்னா, மறிச்சா உடனே இருப்பது போல் அந்த வசனம் இருக்கு. வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 1:21-24. ரொம்ப சிம்பிள். அப்போஸ்தல் பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதின நிருபம் எழுதும் போது அவர் தன்னுடைய நிலை குறிச்சு அங்க எழுதுறார். சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அங்க எழுதுறார். ஆனா இந்த வசனத்தை கிறிஸ்தவர்கள் எதற்கு எடுத்துக்கொள்கிறாங்கன்னா, அந்த தவறான நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரமா எடுத்துக்கிறாங்க. அந்த தவறான நம்பிக்கை என்ன, மறுபடியும் நம்ம சொல்றோம், மறுச்ச உடனே என்ன இருக்குது, ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறத அவங்க நம்புறது, சரிங்களா? சோ அப்ப அது பாருங்க, அந்த வசனம் என்னன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஸ்டார்ட் பண்றாரு இப்போ. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைக்கு பலன் உண்டா இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிய. நெக்ஸ்ட் தான் பாருங்க, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். எந்த இரண்டினாலும், அதுதான் நம்ம திங்க் பண்ணணும். என்ன அந்த இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுறேன்னா என்ன இரண்டு? முன்னாடி சொன்னார் இல்லைங்களா, கிறிஸ்து எனக்கு ஒன்னு ஜீவன், சாவு எனக்கு. ஜீவன் சாவு, ஜீவன் மரணம், ரெண்டுமே எனக்கு எப்படித்தான், ரெண்டுமே எனக்கு கொஞ்சம், இரண்டுமே என்ன பண்ணுது நெருக்குன்னா, ஐ எம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை, நான் முழுவது திருப்தி அடையறதில்ல. ஜீவனாலும் எனக்கு முழு திருப்தி கிடைக்கிறது இல்ல, அதே சமயத்துல மரணம்னாலும் எனக்கு முழு திருப்தி கிடைக்கல. இதுதான் சொல்றாரு. பட் அர்த்தம் என்ன நம்ம பார்ப்போம். பட் வசனம் வாசிப்போம் நெக்ஸ்ட் பாருங்க, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். நெக்ஸ்ட் வார்த்தை தான் முக்கியம், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு. இதுதான் அவங்க இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறீங்களா? தேகத்தை விட்டு பிரிஞ்சு உடனே நான் எங்க போயிடுவேன்? அப்ப இங்க என்ன தாட் இருக்குது, என்ன என்ன சிந்தனை வருது? அப்போ தேகத்தை விட்டு பிரியது எது கிடையாளம்? அப்ப கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது எது கிடையாளம்? மரணத்துக்கு அப்புறம் கிடைக்கிற ஆசீர்வாதம். அப்ப மறுச்ச உடனே என்ன கிடைச்சிடும்? சிம்பிள் ஆசீர்வாதம், புரியுதுங்களா? நம்ம அது தவறான கருத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அதோட நீங்க லிங்க் பண்ணி பாக்கும். சோ இங்க அப்போஸ்தல் பவுல் ரொம்ப சீரியஸா ஒரு விஷயம் பத்தி பேசுறாரு. தேகத்தை விட்டு பிரிஞ்சு கிறிஸ்துவுடனே கூட இருக்கு, எனக்கு எப்படி இருக்கு, ஆசை இருக்குன்னு உடனே இது எந்த எந்த கருத்துக்கு ஆதாரமா இருக்குதுன்னா, அப்போ தேகத்தை விட்டு பிரியற மரணம் சம்பவிச்ச உடனே நமக்கு என்ன கிடைச்சிடும், அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடும். ஆனா இந்த வசனத்துல சில தவறுகள் ரசில் அங்க கோட் பண்ற, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே அங்க இல்ல. சிம்பிளா கேட்கலாம், இப்ப பவுல் ஆசைப்பட்டா தேகத்தை விட்டு பிரிஞ்சு உடனே ஏற்பட இருக்கணும். ஆனா தேகத்தை விட்டு அப்போஸ்தல் பவுல் பிரிஞ்சவன உடனே அவர் எங்கிட்ட இருந்திருக்கணும், கிட்டத்தட்ட 1500 மேல எங்க இருந்திருக்கணும் அவரு? ஷியோல் சொல்ற இல்லைங்களா, அந்த மறிச்ச நிலையில தான் அங்க இருந்திருக்கும். அப்ப இந்த வசனத்துல ஏதோ ஒரு தவறு அங்க இருக்குது. பட் இதே சிம்பிளா சொல்லிடுறாங்க கிறிஸ்தவர்கள், அவருடைய தவறான நம்பிக்கைக்கு ஒரு ஆதார வசனமா இருக்கு. பட் பவுல் என்ன சொன்னார் உண்மையிலே, அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள், அது ரொம்ப, அதை கூட பிரதர் ரொம்ப நிறைய பிரயாசம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றார். ஏன்னா ரொம்ப முக்கியமான மேட்டர். சோ அப்போஸ்தல் பவுல் சொல்றார், முதல்ல எனக்கு புரிஞ்சு, அதாவது அப்போஸ்தல் பவுல் ஜெயில இருக்கிறார். இந்த இந்த வசனத்தை அவரு எந்த சூழ்நிலைக்கு மத்தியில அவர் எழுதினார், அது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இது எழுதும் போது அவர் ரோமன் பிரிசன்ல அவர் இருக்கிறார், ஜெயில, சரிங்களா? ஜெயில இருக்கும் போது சில ராஜாக்கள் வந்து அவர்கிட்ட ரொம்ப கரிசனே நடந்துட்டாங்க. சிலர் வந்துட்டு அவரை கொலை செய்யறக்கே வகை தெரிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளைத்தான் அவர் அங்க ஜெயில அங்க இருக்கிறார். சோ அப்படி இருக்கும் போது பிலிப்பு பட்டணத்திலிருந்து அவருக்கு சில உதவிகள் போது, சபையில இருந்து, பிலிப்பு சபையில இருந்து. சோ அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டுட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டர் அவர் எழுதுறார். சோ அப்படி லெட்டர் எழுதும் போது தன்னுடைய ரிலீஸ் பத்தி அவர் எழுதுறார். நான் எப்ப ரிலீஸ் ஆவேன், அதாவது அப்போஸ்தல் பவுல் அந்த சீஷர்கள் கேட்கிறாங்க, நீங்க எப்போ விடுதலை ஆவீங்க? சோ அந்த தன்னுடைய விடுதலை பத்தி அவர் எழுதும் போது இந்த வாசகத்தை அவர் எழுதுறார். அவர் எழுதும் போது சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஆனா இந்த ரெண்டு நாளையும் நானு நெருக்கப்படுகிறேன். உண்மையிலே சொன்ன வருது என்னன்னா, எனக்கு நான் ஜீவனோடு இருக்கிறது கூட கஷ்டம்தான். ஏன்னா அநேக பாடுகள் அங்க இருக்கு. ஆனா அந்த பாடுகள் யாருக்காகத்தான்? கிறிஸ்துவுக்காகத்தான். ஆனா கூட என்ன இருக்குது, அங்க பாடுகள் அங்க இருக்கு. ஒருவேளை ஜீவன் வேணாம்னு நான் மறிச்சு போயிட்டா, மறிச்சு போன நிலைமையில கிறிஸ்துவுக்காக பாடு போடுவோம் படிக்கிறோம் அந்த ஆசீர்வாதம் கூட என்ன இல்ல. புரியுதுங்களா நான் சொல்றேன், புரியுதுங்களா சொல்றது. ஜீவனோடு இருந்தா நிறைய கஷ்டம், மறிச்சு போனா இந்த கஷ்டத்துல இருக்கிற நன்மை ஆசீர்வாதம் கூட எங்க இல்ல, மறிச்சு போன நிலைமையில இல்ல, நிலைமையில இல்ல. அதனால ஜீவனும் நான் முழுசா திருப்தியா எதிர்பார்க்கறது இல்ல, நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கறது இல்ல, மரணமும் நான் எதிர்பார்க்கறது இல்ல. பட் ரெண்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு மூணாவது ஒரு விஷயம் தான் நான் விரும்புறேன். அதுதான் சொல்ல வரேன், அதாவது நான் ஜீவனையும் ரொம்ப விரும்பல, அங்க கூட எனக்கு முழு திருப்தி கிடைக்கிறது இல்ல, மரணத்தையும் நான் முழுசும் விரும்புறது இல்ல, எனக்கு அது கூட முழு திருப்தி கிடைக்கிறது இல்ல. எனக்கு முழு திருப்தி கிடைக்கிற இன்னொரு விஷயம், மூணாவது விஷயம் இருக்குது. அதை பத்தி சொல்லும் போதான் என்ன சொல்றாரு, தமிழ்ல தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு. பட் அதை நான் இங்கிலீஷ்ல அப்படியே வாசிக்கிறேன், ஐ ஹாவ் அன் ஏர்னஸ்ட் டிசையர் ஃபார் தி ரிட்டர்னிங் அண்ட் பீயிங் வித் கிரைஸ்ட். அதான் ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா. ஃபார் தி ரிட்டர்னிங் அண்ட் பீயிங் வித் கிரைஸ்ட் அப்படின்னு என்ன சொல்றாரு, இங்க ஆக்சுவலா தமிழ்ல வர வார்த்தை இருக்கு இல்லைங்களா, தேகத்தை விட்டு பிரிஞ்சு, அந்த வார்த்தையே வருதுல. மாறாக இங்கிலீஷ் இருக்கிற அர்த்தத்தை அப்படியே போட்டோம்னா, எனக்கு இன்னொரு விஷயத்தின் மேல ஆசையா இருக்கு. அது என்னன்னா, கர்த்தர் இயேசு திரும்பி வருவதும் அவரோடு கூட நான் உயிர்த்ததில் இருப்பதும். சோ அவர் அதுதான் பேசுறார். சோ மாம்சத்துல உயிரோடு இருக்கிறத பத்தி அவர் திருப்தியா பேசல, மறிச்சு போய் மரண நிலையில இருக்கிறத பத்தி அவர் திருப்தியா பேசல. இது ரெண்டும் இல்லாம அவர் மூணாவது என்று சொல்றார். அது என்னன்னா, கர்த்தர் இயேசு இரண்டாம் அருகில திரும்பி வருவதும் அவரோடு கூட நான் ரிசரெக்ஷன்ல அவரோடு கூட நான் இருப்போம். இதுதான் நான் உண்மையிலே என்ன பண்றேன், ஐ ஏர்னஸ்ட்லி டிசையர் அப்படின்னா தமிழ்ல அங்க சொல்றாரு என்னன்னா, எனக்கு பாருங்க, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்து உடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அந்த ஆசை அவர் என்னன்னா, அது ஒரு மூணாவது விஷயம். சோ அது அவர் ஜீவன் பத்தி ஆசைன்னு சொல்லல, மரணம் பத்தி ஆசைன்னு சொல்லல. மாறாக கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வருவதும் அந்த இரண்டாம் வருகையில அவரோடு கூட யார் இருக்கிறது, அப்போஸ்தல் பவுல் இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம், அவர் முதலாம் உயிர்த்தெழுதல்ல வந்திருக்கிறார். அந்த ஒரே நம்பிக்கை அதுதான் அவர் பேசுறார். பட் இடையில தான் இந்த சின்ன தவறுகள் என்ன ஆயிடுதுன்னா, அப்போஸ்தல் பவுல் அந்த மரண மறிச்ச உடனே ஆசீர்வாதத்துக்குள்ள போறது போல அங்க சொன்னதாக நினைக்கிறது பாக்கணும், பாருங்களா. அப்போஸ்தல் பவுல் இந்த வசனத்தில் சொல்றார், ஆனாலும் அவர் நல்லா ஃபீல் பண்ணி சொல்றாரு, ஆனா நான் விருப்பப்படுற மூணாவது, அதாவது இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வருவதும் அவரோடு கூட நான் இருக்கிற அந்த விஷயம் இப்பத்தைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அதுக்கு இன்னும் இருக்குது, கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வரக்கு 2000 வருஷத்துக்கு மேல. சோ வேற வழி இல்லாதனால எனக்கு இருக்கிற ரெண்டே சாய்ஸ், ஒன்னு ஜீவன் அல்லது மரணம். மறுபடியும் அந்த பழைய ரெண்டு சாய்ஸ்க்கே அவர் திரும்பிட்டு, இந்த இரண்டுல இப்பத்தைக்கு எனக்கு எது பெஸ்டா இருக்கும் நினைச்சனா, மாம்சத்துல உயிரோட இருக்கிறது. ஏன்னா நான் அப்படி இருக்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும். சோ அதுதான் பின்னாடி அவர் சொல்றாரு என்னன்னா, பாருங்க, ஆசை உண்டு அது அதிக நன்மையா இருக்கும், அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக. ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. நீங்க என்னுடைய ரிலீஸ் பத்தி கேக்குறீங்க, என்னுடைய ரிலீஸ் பத்தி நான் உங்களுக்கு பேசுறேன், எனக்கு உயிரோடு இருக்கிறதுலயும் அவ்வளவு சந்தோஷம் இல்ல, அல்லது உயிர் இல்லாம மறிச்சு போறதுலயும் அவ்வளவு சந்தோஷம் இல்ல. நான் என்ன ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்க்கறேன்னா, கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வருவதும் அவரோடு கூட நான் இருக்கிறது தான். ஆனா அது நடக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் இருக்குது, பரவாயில்ல. அது வரைக்கும் எனக்கு எது சந்தோஷம்னா, உங்களுக்காக நான் எதுலயே இருக்க போறேன், இருக்கிறேன், எதுலயே இருக்கட்டும், மாம்சத்திலே அங்க இருக்கட்டும். ரொம்ப அருமையான வசனம், ரொம்ப ஆழமா பிரதர் ரசில் அங்க பேசுறார். ஏன் இந்த வசனம் நம்ம பேசணும்னா, ரொம்ப சிம்பிள். அந்த ஒரு சாத்தானுடைய வஞ்சனை, தவறான நம்பிக்கை கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள விதைக்கிறார். மறிச்ச உடனே எங்க போயிடலாம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள அங்க போயிடலாம். ஆனா உண்மையா தேவன் என்னதான் வச்சிருக்கிறாருன்னா, மறிச்ச உடனே எந்த ஆசீர்வாதம் கிடையாது, மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம்தான். ஆனா இந்த தவறான நம்பிக்கைக்கு இது கூட ஒரு ஆதாரமா சொல்றாங்க. ஏன்னா அந்த தமிழ்ல அந்த சரியான டிரான்ஸ்லேஷன் இல்ல, தேகத்தை விட்டு பிரிஞ்சு கிறிஸ்துவோடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டுன்னா, தேகத்தை விட்டு பிரிஞ்சு உடனே எங்க இருப்போம், கிறிஸ்துவோடு கூட இருப்போம். அந்த தவறான நம்பிக்கைக்கு இந்த வசனம் ஆதாரமா சொல்லப்பட்டிருக்கிறது போல அங்க இருக்கிறதுனால இதை நம்ம அங்க சிந்திக்க வேண்டியதா போச்சு. நெக்ஸ்ட் ஒரு பகுதி அதுவும் கூட இந்த தவறான நம்பிக்கைக்கு ஆதாரமா தோணுது, 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1-10 வசனங்கள்.
ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலி இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்கள் ஆனால் நிர்மாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனோடு விழுந்துபடுவதற்காக
சாதாரண கிறிஸ்தவர்கள் எடுத்து பயன்படுத்துறாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, மரணம் மறிச்ச உடனே எங்க போயிடுவோம், நாம ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போயிடுவோம் கருத்து இந்த வசனத்துல இருக்கு. எங்க இருக்குதுன்னா, கருத்து இல்ல இருக்கிற மாதிரி எங்கன்னா பாருங்க, நாலாவது வசனத்தினால வசனத்துல மரணமானது ஜீவனாலே பாருங்க என்ன சொல்றாரு. மரணமானது, இது சும்மா மேலாட்டம் அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னா, அப்ப மறைச்ச உடனே என்ன இருக்கு நமக்கு, இன்னொரு புது ஜீவன் அங்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரொம்ப ஆழமா பார்த்தா இது என்னதான் பேசுதுன்னா, மரணத்துல அந்த ஜீவன் கிடைக்கிறது இல்ல, முதலா உயிர்த்தல் பத்தி தான் இந்த வசனம் பேசுது. பட் கிறிஸ்தவர்கள் பொதுவா இருக்கிறாங்க. பட் இந்த வசனத்தை இது கிறிஸ்தவர்கள் எடுக்கலாமா, அதுவே ஒரு கேள்வி. ஏன்னா இந்த வசன பகுதி முழுக்க முழுக்க புதிய சிருஷ்டிகளுக்கு மாத்திரம் எழுதப்பட்ட வசன பகுதி. இது அவங்கத்தான் புரிஞ்சுக்க முடியும், வேற யாருமே. இன்னும் சொல்ல போனா எல்லாமே என்ன சொல்லுவோம், பொதுவா எல்லா வசனங்களுமே யார்த்தா புரிஞ்சுக்கொள்ள முடியும், புது சிருஷ்டிகள் தான். ரொம்ப விசேஷமா இந்த பகுதி எக்ஸாக்ட் புது சிருஷ்டிகளுக்கு தான் ஒத்துவோம். சாதாரண மனுஷன் இதையோ அங்க புரிஞ்சுக்கொள்ளவே அங்க முடியாது. ஏன்னா புது சிருஷ்டி பத்தி தான் இந்த வசனம் கிளியரா பேசுது. எப்படி சொல்லலாம்னா, அங்க பாருங்க, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று. சோ புது சிருஷ்டினுடைய நிலை, புது சிருஷ்டி தான் என்ன சொல்லலாம், அவங்க வந்துட்டு இந்த மாம்சத்துல இருக்கும் போது அந்த மாம்சம் அந்த புதிய சிருஷ்டிக்கு என்னவா இருக்குது, தற்காலிகமான ஒரு கூடாரம் போல இருக்கு இல்லீங்களா. இந்த கண்டிஷன் யாருக்கு தான் இருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லீங்களா. இப்போ சாதாரண உலக மனுஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு பழைய சிந்தை இருக்கு, அவனுக்கு அந்த மாம்சம் இருக்கு. பட் எல்லாமே என்னத்தான், அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா புது சிருஷ்டிகள் தான் ரொம்ப வித்தியாசம். பழைய மாம்சம் இருக்கு, பழைய சிந்தை இருக்கு, அதுக்குள்ளேயே என்ன இருக்குது, ஒரு புது சிருஷ்டி. சோ அப்படி பேசும்போது அந்த புது சிருஷ்டிக்கு தான் அவர் சொல்றாரு. சோ நம்ம அந்த வசனத்துல பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இது எதை குறிக்குது, அவங்களுடைய மாம்சம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு. சோ இந்த நித்திய வீடு எதற்கு கிடையாது, ஆவிக்குரிய அந்த சரீரம். சோ நமக்கு இந்த பூமியில ஒரு டெம்பரவரி கூடாரம் இருக்கு, இந்த மாம்சம். ஆக்சுவலா இந்த மாம்சம் புது சிருஷ்டிக்கு ஏற்ற மாம்ச சரீரமான கண்டிப்பா இல்லவே இல்ல சரிங்களா. இந்த புது சிருஷ்டிக்கு புது சிந்தைக்கு ஏற்ற சரீரம் ஆவிக்குரிய சரீரம் தான். ஆனா இப்போதைக்கு தேவன் நன்மை என்று கருதி இந்த புது சிந்தைய இந்த பழைய சரீரத்துல அங்க வச்சிருக்கிறார். ஆனா நமக்கு ஒரு என்ன சொல்றாரு, ஒரு கை வேலை இல்லாத நித்திய வீடு கூட உண்டாயிருக்கு, அந்த ஆவிக்குரிய சரீரமும் இருக்குது. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் உண்மைதான் பேசுறார். சோ புது சிருஷ்டிகள் இந்த மாம்ச சரீரத்தில் இருப்பது அவங்களுக்கு சந்தோஷமா, உண்மையிலேயே கண்டிப்பா சந்தோஷமே அங்க இல்ல. ஏன்னா இந்த மாம்சத்துல அடுத்த வசனத்துல கூட சொல்றார், நாலாம் வசனத்துல, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். சோ க்ரோனிங் கிரியேஷன், அதாவது இந்த புது சிருஷ்டி தவிக்குது. ஏன்னா நமக்கு இந்த மாம்சத்தில் இருக்கும் போது உலகத்தினால நிறைய துன்பங்கள், யாருக்கு, இந்த புதிய சிருஷ்டிக்கு. அது மாத்திரமில்ல, சாத்தானால நிறைய சோதனைகள், யாருக்கு, இந்த புது சிருஷ்டிக்கு. அது மாத்திரமில்ல, சொந்த மாம்சத்தினாலேயே நிறைய கஷ்டங்கள், யாருக்கு, புதிய சிருஷ்டிக்கு. சோ புது சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நன்மையான காரியம் ஒண்ணு இருக்குது. ஆனா அந்த நன்மையான காரியத்தை செய்ய விடாத படிக்க அந்த மாம்சத்திலே நிறைய தீமையான காரியங்கள் அங்க இருக்கு. சோ இந்த தீமையான காரியங்களோட எப்பவுமே புது சிருஷ்டி யுத்தம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த யுத்தத்துக்கு மதியிலேயே இந்த புது சிருஷ்டி என்னவோ பண்ண வேண்டியதா இருக்குது, நன்மை செய்யறதுக்கு பிரயாசப்பட வேண்டியதா இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதா சொல்றாரு, நியாயமா பார்த்தா இந்த சரீரத்துல இருந்துட்டு நாம பாரம் சுமந்து தவிக்கிறோம். கண்டிப்பா இது எந்த புது சிருஷ்டியுமே விரும்புறது கிடையாது. பட் தேவன் நமக்கு வச்சிருக்கிற அந்த பெரிய அந்த ஒரு மகிமையின் சரீரமே நமக்கு வேணும்னு நாம் அங்க நினைக்கிறோம். நெக்ஸ்ட் அங்க அந்த நாலாவது வசனம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாகவே இருக்க வேண்டும் என்று. சோ இது தான் அந்த வசனம், இது எக்ஸ்பிளைன் பண்ணா முடிஞ்சிச்சு சரிங்களா. சோ இந்த வசனத்தை தான் கிறிஸ்தவர்கள் அந்த சாத்தானுடைய தவறான நம்பிக்கைக்கு ஆதாரம் எடுக்கிறாங்க. மரணமானது எதனாலே விழுங்கப்படும் அப்படின்னா மரிச்சோரனே என்ன கிடைக்கும், ஜீவன். பட் இங்க அந்த மாதிரி எந்த கருத்தும் பேசல அப்போஸ்தல் பவுல். எப்படி நான் சொல்லலாம்னா அவர் அங்க அந்த வசனம் பேசுறார் என்னன்னா, பாருங்க அந்த ரெண்டு போர்வை, இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் சரிங்களா, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று. இந்த ரெண்டு போர்வை சொன்னா ரொம்ப முடிஞ்சு சப்ஜெக்ட் இல்லைங்களா, அந்த வசனம் நம்ம கிளியரா புரிஞ்சிடுவோம். முதல் போர்வை எதை குறிக்குது, இந்த போர்வையை நம்ம கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் அப்படின்னா இந்த போர்வை வந்து எதை குறிக்குது, இந்த மாம்ச சரீரம். நம்ம ஆக்சுவலா என்ன விரும்புறோம்னா இந்த சரீரத்தை விட்டு மரணத்துல மறிச்சு போகிறது நாம என்ன பண்ணல. பாருங்க இந்த போர்வைய கலைஞ்சு போட்டுட்டு அப்படியே கலைஞ்சு போட்டுட்டு எங்கத்தான் இருப்போம் நாம, போர்வை மாம்ச சரீரம் கலைஞ்சு போட்டுட்டு எங்க இருப்போம், மரணத்துல இருப்போம். அதை நாம் விரும்பல, மாறாக நாம் என்ன விரும்புறோம்னா இன்னொரு போர்வை தரித்தவர்களாக இருக்கிறதுக்கு விரும்புறோம். அந்த இன்னொரு போர்வை என்ன, அது வந்துட்டு ஆவிக்குரிய சரீரம். இந்த பழைய போர்வையை மாத்திரம் கழிஞ்சு போட்டுட்டு மரணத்துக்குள் இருக்க நான் விரும்பல, மாறாக இந்த மரணம் ஜீவனால விழுங்கப்பட்டதுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நாம் என்ன தரிச்சுக்கணும், மறுபடியும் இன்னொரு போர்வை நாம் தரிச்சுக்கணும். அந்த போர்வை என்ன பார்க்கிறோம், பரத்துக்குரிய அந்த ஆவிக்குரிய சரீரம். சோ இந்த சரீரத்தை தள்ளிட்டு அந்த சரீரத்தை போட்டுட்டோம்னா தான் என்ன சொல்லுவோம் நாம, நாம் மரணமானது ஜீவனாலே. ரொம்ப கஷ்டம்டா சகோதர சகோதரிகள சரிங்களா. சோ இதுதான் அவர் அங்க சொல்ல வர விஷயம் சரிங்களா. அதாவது அந்த மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படணும்னா ஒன்லி பை எதுதான் சொல்றாருன்னா ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல். ஏன்னா அந்த இரண்டாவது சரீரம் எதுல தான் கிடைக்கும் புதிய சிருஷ்டிக்கு, முதல்லாம் உயிர்த்தெழுதல். அப்ப ரொம்ப ஞானமா தெளிவா நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த வசனம் எதை பத்தி பேசுதுன்னா பழைய சரீரத்துக்கு மறிச்சு முதலாம் உயிர்த்தெழுதல்ல புதிய சரீரத்துக்கு எழுந்திருப்பது தான் அந்த ஒரே நம்பிக்கை நாங்க பேசுது. சின்ன தப்பு நடக்குது, கிறிஸ்தவர்கள் இதை எதுக்கு பயன்படுத்துறாங்க, மேலோட்டமா பார்த்துட்டு மறிச்ச உடனே அந்த மரணத்துல என்ன இருக்குது, ஒரு ஏதோ ஜீவன் இருக்கிறதாக அங்க பேசுறாங்க. நெக்ஸ்ட் இதே அந்த வசனத்தையும் நம்ம அங்க பார்க்கும் போது நமக்கு அங்க என்ன தெரியுதுன்னா அதுல தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர் சில வசனங்கள் அவர் சொல்றார். பாருங்க ஆனா இந்த முதலாம் உயிர்த்தெழுதலே நமக்கு அந்த ஒரே நம்பிக்கை, அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது யார் தான், தேவன் தான். இப்ப வாசிங்க மறுபடியும், அந்த நம்பிக்கையை நாம பெற்றுக் கொள்ளுவோம் என்கிற விஷயத்த நம்ம நமக்கு ஒரு அச்சாரமா நமக்கு எது தந்திருக்கார் தேவன். சோ புரியுதுங்களா இப்போ, சோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக் கொள்ளுவோமா, அதை நம்ம எப்படி ருசிச்சு பார்க்கலாமா, அது அதையை பெற்றுக் கொள்ளுவோம்ங்கிறத உணர்வதற்காக தேவன் நமக்கு தந்திருக்க அந்த பரிசுத்தா இது முதல்ல உங்களுக்கு இங்க ஒரு பிளஸ்ஸிங் புரிஞ்சு கொள்ளணும். அது தாங்க சொல்லுவோம். சோ அந்த ஆவியின் கனிகள் பரிசுத்தாவி அந்த நம்பிக்கை பற்றின விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில இருக்கிறதுனால கிடைக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷத்தின் மத்தியில காணப்படுற எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அதுக்கு மத்தியில இருந்து தேவன் கர்த்தரே சகோதரர்கள் சகோதரிகளிடத்துல காண்பிக்கிற அந்த தெய்வீக அன்பு, பிரசன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் தி நியூ கிரியேஷன், புது சிருஷ்டிகள் இந்த மாம்சத்துல இருக்கும் போது அவங்க அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள். இது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இருக்கிறது, அங்க பரிசுத்தாவை பெற்றுக் கொள்றது, அந்த அழியாமை தரிப்போங்கிற அந்த நம்பிக்கையில இருக்கிறது, இந்த நம்பிக்கையில இருக்கிறோங்கிறனால சந்தோஷப்படுறது, அந்த சந்தோஷத்துக்கு மதியிலேயே ஒரு சமாதானம் காண்றது, அந்த சமாதானத்துக்குள்ளேயே தேவ அன்பை வெளிப்படுத்துறது. இத ஆசீர்வாதமா நாம் உணர்ந்தோம்னா ரொம்ப சிம்பிள், அந்த உண்மையான ஆசீர்வாதம் மரணத்துக்கு பின் உயிர்த்தெழுதலுக்குல நமக்கு கிடைக்க போற விஷயம். ஆனா இங்க என்னதான் சகோதரர் இதுவரைக்கும் நமக்கு முயற்சி செய்யறாருன்னா, அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த ஒரு நம்பிக்கை தான் தேவன் வச்சிருக்கிறார், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆனா சாத்தான் ரொம்ப தந்திரமா அந்த ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டிய இடத்துல நிறைய தவறான நம்பிக்கைகளை கொண்டு வந்து வச்சு தந்திரமா சில வசன பகுதிகளை பயன்படுத்தி இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாரையுமே என்ன பண்ணிருக்கிறார், அந்த ஒரே நம்பிக்கையை விட்டு வழி விலக செய்திருக்கிறது தான் அந்த விஷயம். சோ அப்போ இது ஒரு ஆதாரம், நெக்ஸ்ட் இன்னொரு ஆதாரம் இருக்கு, பட் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல, அது கூட ஆத்மா சப்ஜெக்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மறுரூப மலையினுடைய காட்சி. சோ மறிச்சு போன மோசேவும் எலியாவும் கர்த்தர் இயேசு கூட மறுரூப மலையில பேசும் போது இதைய கிறிஸ்தவர்கள் எந்த பார்வையில தான் பாக்குறாங்க, அப்ப மறிச்சவங்க உண்மையில எங்க இல்ல, மறிக்கவே இல்ல, எங்க இருக்கிறாங்க எல்லாரும், பரலோகத்துல அங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த வசனம், இந்த வசன பகுதி நமக்கு தெரியும் இது ஒரு உண்மையான காட்சி அல்ல. இது எப்படித்தான் எக்ஸ்பிளைன் பண்ற பேசிக் ஸ்டடியில, இது ஒரு இது ஒரு இது ஒரு தரிசனம், பொய், உண்மையான இல்ல, இது ஒரு பிம்பம், ஒரு ஒரு ஷேடோ தான், ஒரு உண்மையான காட்சி அங்க இல்ல. ஏன்னா பரலோகத்துல மோசேயும் இல்ல, பரலோகத்துல எலியாவும் இல்ல. ஏன்னா வசனம் நமக்கு தெரியும், பரலோகத்துக்கு ஏறினவர் இறங்கினவர் கர்த்தராகியா இயேசு மாத்திரமே தான். அது மாத்திரம் இல்ல, இப்போ புது சிஷ்யர்கள் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நல்லா தெரியும் இந்த எபிரேயர் 11 அதிகாரத்துல இந்த முற்பிதாக்கள் எல்லாம் நம்ம எல்லாமே என்ன ஆக மாட்டாங்க, பூரணர் ஆக முடியாது. அப்போ நம்ம கிளியரா இந்த பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணலாம். சோ அந்த காட்சி உண்மையான காட்சி இல்ல, அந்த காட்சியை பேஸ் பண்ணி அப்ப மறுச்ச உடனே ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தில் எங்கேயாவது இருக்கலாம்னு நினைக்கிறது கூட முற்றிலுமே ஒரு தவறான ஒரு காரியம். ஆனா அந்த காட்சிக்கு என்ன அர்த்தம் ரீகலெக்ட் பண்ணி சொல்லுங்க, என்ன பேசிக் எல்லாம் கிராஸ் பண்ணிருக்கிறோம்ல, அடிக்கடி பேசிக் போய் ரெஃப்ரெஷ் பண்றது ரொம்ப நல்லதுதான் இல்லீங்களா. அப்ப அந்த காட்சி எதுக்காக சொல்லப்படுச்சு கரெக்டா சொல்லுங்க, டக் டக்குன்னு சொல்லுங்க. அப்படியே வஸ்திரம் எல்லாம் மின்னுகிற மாதிரி இருப்பார், வெண்மை அந்த மகிமை, அவருடைய அந்த உயிர்த்தெழுதல் அலியாவை தரிச்சுக்கள் அந்த மகிமை. அவர் வருவார், அவர் ஒருபோது மோசே யாருக்கு அடையாளம், முருப்பிராக்களுக்கு அடையாளம், அவரு கூட எலியா யாருக்கு அடையாளம், ஆமா மறிச்சு உயிர்த்தெழுந்து மகிமையை கர்த்தர் இயேசு கூட அந்த புதிய வானத்தில் இருக்கக்கூடிய சபை. சோ கிறிஸ்துவின் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை பற்றின ஒரு அருமையான ஒரு காட்சி, அதை பத்தி தான் சொன்னார் கர்த்தர் இயேசு இந்த காட்சி காமிக்கிறதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு அதை வருவதற்கு முன்னாடி இங்க இருக்கிறவர்கள் சிலர் என்ன என்ன பண்ண போறது இல்ல, மரணத்தை ருசி பார்ப்புகள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா அந்த அந்த சிலர்ல யார் தான் அந்த சிலர் பாக்குறோம், பேதுரு யாக்கோபு யோவான். இது சொல்றார் தேவனுடைய ராஜ்யம் வரும், அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற சிலர் என்ன அது போறதே கிடையாது, மறிக்க போறதே கிடையாதுன்னு அந்த 3 பேரை பத்தி தான் பேசினார். ஏன்னா இவர் சொன்ன 6வது நாள்ல இந்த ராஜ்யத்தின் காட்சி இந்த 3 பேருக்கு என்ன பண்றார், காமிக்கிறார். அப்ப இந்த 3 பேரும் வரப்போகிற ராஜ்யத்தின் காட்சிய ஒரு தரிசனமா பாப்பாங்க, அதுக்கு முன்னாடி இந்த 3 பேர் என்ன ஆகுது இல்ல, மறிக்கிறது இல்ல. ஏன்னா இது எப்பதான் நடக்க போகுது, ஜஸ்ட் நான் இப்ப சொல்றேன், இந்த 6 நாளுக்கு அப்புறம் அது நடக்க போகுது. சோ இது ஒரு ராஜ்யத்தினுடைய காட்சி. சோ இதோட நம்ம இன்னைக்கு நிறைவு செய்யலாம் சகோதர சகோதரிகளே. சோ புதிய சிருஷ்டிகளுக்கு தற்போதைய அந்த ஆசீர்வாதம், அந்த சொத்து, நம்ம பார்க்கிறோம் இந்த ஆவியின் கனிகள், அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட அந்த கனிகள், அதன் மூலம் வரப்போகிற ஆசீர்வாதத்தை நாம் கண்டிப்பா ருசி பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையில, அந்த விசுவாசத்துல, அந்த சந்தோஷத்துல, சமாதானத்துல இருக்கிற ஒரு ஒருத்தரும் அதைய உணரலாம். ஆனா ரொம்ப ஆச்சரியம், சாத்தான் இந்த தேவனுடைய ஜனங்களுக்கு அந்த உண்மையான நம்பிக்கை இருக்க வேண்டிய இடத்துல கள்ள நம்பிக்கைகளை அங்க வந்து கொண்டு வந்து வைக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு சில வசன பகுதிகள் ஆதாரமா இருப்பது போல் தோன்றும் எப்போதுமே அந்த ஒரு தவறான ஆவியில பார்க்கும் போது, பட் தெளிவா நம்ம அங்க பார்க்கும் போது அதனுடைய உண்மைகள் நமக்கு அங்க விளங்கப்படும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல தேவ கிருபையில் நாம் சந்திக்கும் போது, சோ பிரசன்ட் ஜாய்ஸ் ஆஃப் தி நியூ கிரியேஷன், சோ இந்த தற்போதைய புதிய சிருஷ்டிகளுக்கு தற்போதைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷங்கள் அது என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.